ஏழு. யெருபெயாம். தாவீதின் வீட்டாருக்கு எதிராக கலகம் பண்ணின 10 கோத்திரத்தாரால் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டவனும் சாலமோனின் முன்னாள் ஊழியக்காரனுமான யெருபெயாம் அரசியல் மற்றும் மதக்காரியங்களில் ஞானமான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை பெற்றிருந்தான். சாலமோனின் ஆளுகையின் போது யெருபெயாமிடம் திறமையும் அறிவுக்கூர்மையும் வெளிப்பட்டது. அவர் உண்மையோடு சேவை செய்த அந்நாட்களில் அவர் பெற்றுக்கொண்ட அறிவானது அவன் விவேகத்தோடு ஆட்சி செய்ய அவனை தகுதிப்படுத்தியது. ஆனால் தேவனைத் தன் நம்பிக்கையாகக் கொள்வதை மறந்தான் யெருபெயாம். வருங்காலத்தில் என்றாவது ஒரு நாள் தன்னுடைய குடிமக்கள் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அரசன் மேல் பிரியங்கொள்ளக்கூடும் என்பதே யெருபெயாமின் மிகப்பெரிய பயமாக இருந்தது. யூத அரசின் தலைநகரான எருசலேமில் சாலமோனின் ஆட்சியில் நடைபெற்றது போல அப்பொழுதும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. எனவே 10 கோத்திரத்தாரும் அங்கு அடிக்கடி செல்ல அனுமதிக்கப்பட்டால் அவர்களில் பலர் எருசலேமின் அரசன் மேல் மீண்டும் பிரியம் வைத்து விடுவார்கள் என்று நினைத்தான். அது குறித்து தன் ஆலோசகர்களிடம் ஆலோசித்தான். எனவே நிகழ்வதற்கு வாய்ப்பிருந்த கலகத்தை இயன்றளவுக்கு தணிக்க துணிவான ஒரு முயற்சியை மேற்கொண்டான் யெருபெயாம். புதிதாக அமைக்கப்பட்ட தன் ராஜ்யத்தில் பெத்தேலிலும் தானிலும் தொழுகை மையங்களை அமைத்து தன் திட்டத்தை செயல்படுத்த விரும்பினான். தேவனை தொழுது கொள்ள எருசலேமில் கூடுவதற்கு பதிலாக அந்த இரு இடங்களிலும் கூடுமாறு 10 கோத்திரத்தாரையும் அழைத்தான். அதரிசனமான தேவனை அடையாளப்படுத்தும் வகையில் கண்களால் காணக்கூடிய ஒன்றை அவர்களுக்கு முன்பாக வைத்து இஸ்ரவேலரின் மனதை குளிரப்பண்ண நினைத்தான் யெருபெயாம். எனவே பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை வார்க்கும்படி செய்தான். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தொழுகை ஸ்தலங்களுக்குள் அவை வைக்கப்பட்டன. கடவுளை அடையாளப்படுத்த மேற்கொண்ட முயற்சியில் யெகோவாவின் தெளிவான கட்டளையை மீறினான் யெருபெயாம். யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்கிறார் தேவன். யாத்திராகமம் 20:4-5. 10 கோத்திரத்தாரும் எருசலேமிலிருந்து தள்ளியே இருக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தான் யெருபெயாம். அதனால்தான் தன்னுடைய திட்டத்தின் அடிப்படை பலவீனத்தை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலின் மூதாதையர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த நாட்களில் கடவுளின் அடையாளமாக அச்சிலையை வணங்குவதை வழக்கமாகக் கொண்டிருந்தனர். இப்பொழுது அதே சிலையை அவர்களுக்கு முன்பாக நிறுவினதால் பெரிய அழிவுக்குள் அவர்களை இழுத்துச் சென்று விட்டான். அதை எண்ணி பார்க்க அவன் மறந்தான். சமீபத்தில் தான் எகிப்திலிருந்து திரும்பியிருந்தான் யெருபெயாம். அத்தகைய அஞ்ஞான காரியங்களை ஜனங்களுக்கு முன்பாக வைக்கும் பழக்கத்தை அங்கிருந்து அவன் கற்றிருக்கலாம். வடதேசத்தின் கோத்திரத்தார் வருடாவருடம் பரிசுத்த நகரத்திற்கு சென்று வந்த செயலை தடை செய்ய துணிந்ததே மோசமான நடவடிக்கைகளை ஏற்படுத்த அவரை வழிநடத்தியது. நீங்கள் எருசலேமுக்குப் போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்றான். 12:28. இப்படியாக பொன்னாலான சொரூபங்களை பணிந்து கொள்ளவும் புதுமையான முறையில் தொழுகை செய்யவும் அவர்கள் அழைக்கப்பட்டனர். பெத்தேலிலும் தானிலும் புதிதாக அமைக்கப்பட்ட தொழுகை ஸ்தலங்களில் ஆசாரியராக பணிபுரியும்படி தன் ஆட்சி பகுதியில் வாழ்ந்த சில லேவியர்களை வற்புறுத்த முயன்றான் ராஜா. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. எனவே ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக நியமிக்க வேண்டிய நிலைக்கு ஆளானான். 31. இந்த காரியத்தால் எச்சரிப்படைந்த லேவியரிலும் ஜனங்களில் உண்மையோடிருந்தவர்களிலும் அநேகர் தங்கள் தேவனுடைய நிபந்தனைகளின்படி தொழுகை செய்ய எருசலேமுக்கு ஓடிப்போனார்கள். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 மாதம் 15 தேதியிலே யெருபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். 32. இப்படியாக தேவன் ஏற்படுத்தின காரியங்களை விளக்கி தேவனை எதிர்க்க ராஜா துணிவு கொண்டது கண்டிக்கப்படாமல் விடப்படவில்லை. பெத்தேலில் அவன் அமைத்திருந்த பலிபீடத்தின் பிரதிஷ்டையின் போது அங்கு அவன் தூபங்காட்ட நின்ற வேளையில் தானே யூதா ராஜ்யத்தைச் சேர்ந்த தேவ மனிதன் ஒருவன் அங்கு வந்தான். புதுமையான தொழுகை முறைகளை அறிமுகப்படுத்த துணிவு கொண்டதால் அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்தும்படி அவன் அங்கு அனுப்பப்பட்டான். பலிபீடத்திற்கு எதிராக அந்த தீர்க்கதரிசி சத்தமிட்டு, பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். அந்நேரத்திலேயே தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. முதலாம் ராஜாக்கள் 13:2-3-5. இதைக் கண்டதும் தேவனுக்கு விரோதமான ஆவியால் நிரப்பப்பட்டான் யெரொபெயாம். அச்செய்தியைச் சொன்னவனை சிறைப்படுத்த முயற்சித்தான். கோபத்தோடே, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். தன்னுடைய யோசனையற்ற அவசர செயலுக்காக அந்நேரத்திலேயே கண்டிக்கப்பட்டான். ஏகோவாவின் தூதுவனுக்கு எதிராக நீட்டப்பட்ட கரமானது உடனடியாக பலனற்று மரத்து போயிற்று. நீட்டின கையை அவனால் மடக்க முடியாமல் போயிற்று. திகிலடைந்தவனாய் தனக்காக தேவனிடம் வேண்டிக் கொள்ளுமாறு தீர்க்கதரிசியிடம் வேண்டிக் கொண்டான் ராஜா. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. வசனம் 4-6. வினோதமான ஒரு பலிபீடத்தை பயபக்தியுடன் பிரதிஷ்டை பண்ணவும், எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற்ற ஏகோவாவின் தொழுகையை அவமதிக்கும் வகையில் அந்நிய பலிபீடத்துக்கு மரியாதை செலுத்தவும் யெரொபெயாம் மேற்கொண்ட முயற்சி வீணாய்போனது. தீர்க்கதரிசியின் செய்தியால் இஸ்ரவேலின் ராஜா மனந்திரும்பியிருக்க வேண்டும். ஜனங்களை மெய்யான தொழுகையிலிருந்து விலகச் செய்த தன்னுடைய துன்மார்க்க எண்ணங்களை அவன் விலக்கியிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. சொந்த வழியை பின்பற்றுவதில் தீர்மானமாயிருந்தான். பெத்தேலிலே நடைபெற்ற அப்பண்டிகையின் போது இஸ்ரவேலரின் இருதயம் முற்றிலுமாக கடினப்பட்டிருக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் தூடுதல்களுக்கு அநேகர் செவிசாய்க்கிறவர்களாக இருந்தனர். காலம் பிந்திவிடாததற்கு முன்னரே அவபக்திக்கு நேராய் வேகமாகச் சென்று கொண்டிருந்தவர்களை கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. அவரே அதிசயங்களைச் செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 72:18-19. உடனடியாக அவ்வழியிலிருந்து தடுத்து நிறுத்தவும், அத்தகைய அவபக்தியின் விளைவை ராஜாவுக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்தவும் அவர் தம் தூதுவனை அனுப்பினார். இஸ்ரவேலில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அருவறுப்பை தேவன் வெறுத்தாரென்பதற்கு அடையாளமாக அந்த பலிபீடம் வெடித்து சிதறியது. பாவிகளை அழிப்பதற்கல்ல, அவர்களை காப்பாற்றவே ஆண்டவர் விரும்புகிறார். பாவிகளை தப்புவிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புகிறதில்லை என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எசேக்கியேல் 33:11. பாவிகள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி தன்னிடம் திரும்பி ஜீவனை பெறுமாறு எச்சரிப்புகளினாலும் வேண்டுகோள்களினாலும் அவர்களை அழைக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் தூதுவர்களுக்கு பரிசுத்தமான தைரியத்தை கொடுத்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்கள் பயந்து மனந்திரும்பும்படி செய்கிறார். எத்தனை துணிவோடு ராஜாவை அந்த தேவ மனிதன் கடிந்து கொண்டான். அந்த துணிவு அவசியம்தான். அங்கு காணப்பட்ட தீமைகளைக் கண்டிக்க அதைவிட வேறு வழி இல்லை. தேவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கு துணிச்சலை கொடுத்தார். அவன் பேசினதை கேட்டவர்களின் நடுவே நிலையான ஒரு தாக்கம் ஏற்படுவதற்கு அது ஏதுவானது. மனிதரைக் கண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அஞ்சக்கூடாது. நீதிக்காக அவர்கள் உறுதியுடன் நிற்க வேண்டும். தேவனிடத்தில் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கும் வரை அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர்களுக்கு ஊழிய பணியை கட்டளையிட்டவர் தாமே தம்முடைய பாதுகாப்பின் நிச்சயத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தன் செய்தியைச் சொல்லிவிட்டு திரும்ப நினைத்தபோது அவனிடத்தில் யெரொபெயாம், நீ என்னோடே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். அதற்கு, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டார் என்று பிரதியுத்தரம் சொன்னான் தீர்க்கதரிசி. முதலாம் ராஜாக்கள் 13:7-9. தாமதமின்றி யூதாவிற்கு திரும்பிச் செல்லும் நோக்கத்தில் தீர்க்கதரிசி உறுதியாயிருந்திருப்பானால் நலமாயிருந்திருக்கும். அவன் தன் வீட்டிற்கு வேறு வழியாக திரும்பிச் செல்கையில் தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்ட ஒரு முதியவர் அவனைத் தொடர்ந்து வந்து சந்தித்தான். அவன் அந்த தேவ மனிதனிடம் பொய்யான காரியங்களை கூறி, உம்மைப் போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்றான். தன்னோடு வருமாறு தேவ மனிதனை இணங்க பண்ணும் வரைக்கும் மீண்டும் மீண்டும் அந்த பொய்யைச் சொன்னான் அந்த முதியவன். தன் கடமை ஒழுங்குக்கு முரணான ஒரு வழியைத் தேர்ந்தெடுக்க அந்த மெய்த்தீர்க்கதரிசி தன்னை ஒப்படைத்ததால் அந்த மீறுதலுக்கான தண்டனையை அவன் அடைய தேவன் அனுமதித்தார். பெத்தேலுக்கு திரும்பி வரும்படி அவனை அழைத்த முதியவனும் அவனும் பந்தியில் உட்கார்ந்திருந்தபோது சர்வ வல்லவரின் ஏவுதலைப் பெற்ற அந்த பொய் தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறினதால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லையென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வசனம் 18-22. சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படியே அந்த தீர்க்கதரிசிக்கு அழிவு ஏற்பட்டது. அவன் போஜனபானம் பண்ணி முடிந்த பின்பு அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிபாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனைக் கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதைக் கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் என்றான். வசனம் 23-26.
உண்மையற்ற ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த பலிபீடத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிஜத்தன்மைக்கு மேலும் ஓர் ஆதாரமாக அமைந்தது. அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிறகும் தண்டிக்கப்படாமல் விடப்பட்டிருந்தால் ராஜா தன்னுடைய கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்த அதை ஒரு காரணமாக கூறியிருக்கக்கூடும். பலிபீடம் உடைந்தது, கை மரத்து போனது. ஏகோவாவின் தெளிவான கட்டளைக்கு கீழ்ப்படியாதிருக்க துணிந்த மனிதன் கோர முடிவைச் சந்தித்தான். இவற்றிலிருந்து தேவனின் அதிருப்தியை யெரொபெயாம் கண்டுணர்ந்திருக்க வேண்டும். தவறு செய்வதில் நிலைத்திராதபடிக்கு அந்த தீர்ப்புகள் அவனை எச்சரித்திருக்க வேண்டும். ஆனால் மனந்திரும்ப தயங்கிய யெரொபெயாம் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன்மேல் அவனுக்கு மன திருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். அதன் மூலம் அவன் மாத்திரம் பெரும் பாவத்திற்கு உட்படாமல் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாவத்துக்குட்படுத்தினான். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. வச்சி 33:14-14, 16, 16
ரெக்கபெயாமுக்கு பிறகு யூதாவின் மன்னனான அபியாவோடு நடைபெற்ற யுத்தத்தில் பேரழிவையும் தோல்வியையும் சந்தித்தான் யெரொபெயாம். அவனுடைய இன்னல்மிக்க 22 ஆளுகையின் முடிவில் அது நடைபெற்றது. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான்.
இரண்டாம் நாளாகமும் 13:20. யெரொபெயாமின் ஆளுகையில் அறிமுகமான தெய்வ துரோகமானது இறுதியில் இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதுமாக அழிந்து போக ஏதுவாக மட்டும் அதிகதிகமாக பெருகியது. யெரொபெயாம் சிங்காசனத்தில் அமரவிருந்ததை பல வருடங்களுக்கு முன்னரே முன்னுரைத்தவன் சீலோவின் தீர்க்கதரிசியான அகியா. யெரொபெயாம் மரிக்கு முன்பதாக அவன், தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்த செய்யப்பண்ணி அவர்கள் பிதாக்களுக்குத் தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்யப்பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்புக்கொடுத்து விடுவார் என்று அறிவித்தான். முதலாம் ராஜாக்கள் 14:15-16.
ஆனாலும் இஸ்ரவேலர் தம்மேல் மீண்டும் பற்றுக்கொள்ளும்படி அவர்களை தம்மிடம் வழிநடத்த தம்மால் கூடிய அனைத்தையும் தேவன் செய்யாமல் இருக்கவில்லை. இஸ்ரவேலின் ஒவ்வொரு அரசனும் பரலோகத்திற்கு எதிராக துணிந்து சிலை வழிபாட்டிற்குள்ளாக மக்களை இழுத்துச் சென்ற அந்தகாரமான நாட்களில் மாறுபாடுள்ள தம் ஜனங்களுக்கு தொடர்ந்து தூது அனுப்பிக் கொண்டிருந்தார் தேவன். தெய்வ துரோகத்திற்கு நேரான போக்கை தடுத்து நிறுத்தி தம்மிடம் திரும்புவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் தேவன் தம் தீர்க்கதரிசிகளின் மூலம் அவர்களுக்கு அருளினார். ராஜ்யம் பிரிக்கப்பட்ட பிறகான நாட்களில் எலியாவும் எலிசாவும் அங்கு பிரயாசப்பட வேண்டியிருந்தது. ஓசியா, ஆமோஸ், ஒபதியா போன்றோரின் கனிவான வேண்டுகோள் தேசத்திலே கேட்கப்பட இருந்தது. பாவத்திலிருந்து ரட்சிக்கும் தேவனுடைய மகத்துவ வல்லமை குறித்த உண்மையான சாட்சிகள் இல்லாமல் இஸ்ரவேல் ராஜ்யம் ஒருபோதும் இருந்ததில்லை. அந்தகாரமான நேரங்களிலும் தங்கள் தெய்வீக ராஜாவுக்கு உண்மையோடிருந்த சிலர் இருக்கவே செய்தனர். சிலை வழிபாட்டிற்கு மத்தியிலும் பரிசுத்த தேவனுடைய பார்வையில் அவர்கள் குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். உண்மையுள்ள அவர்கள் மீதமானவர்களான பரிசுத்தவான்களோடு எண்ணப்பட்டனர். இறுதியில் அவர்கள் மூலமாகவே ஏகோவாவின் நித்திய நோக்கம் நிறைவேறவிருந்தது.